கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜீவனுள்ள தேவன் எங்கள் மத்தியில் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கே சகல துதி கன மகிமையும் உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவதாக எங்களுடைய இலங்கை தேசத்தின் எங்களுடைய வெற்றிப்பின் சத்த பூரண சுவிசேஷ சபையின் விசுவாசிகளின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் மீண்டுமாக உங்களோடு கூட இன்று கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்தி வைக்கிறேன். அதே நேரத்தில் இந்த தருணத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த உங்களுடைய சபை போதகருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் வாசம் செய்யும் எங்கள் அன்பு தந்தையே, இந்த நல்ல வேலைக்காக உண்மை ஸ்தோத்தி வைக்கும் ஐயா. அப்பா, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். வார்த்தை நீவாக இருக்கிறேன். வார்த்தையின் ஊடாக என்னோடும் இந்த மக்களோடும் நீங்கள் பேசுங்கள் அப்பா. என்னுடைய அறிவோ, என்னுடைய ஞானமோ, என்னுடைய பரிசுத்தமோ ஒன்றும் இல்லை அப்பா. ஆவியானவரே, கிருபையாக உம்முடைய வார்த்தையினால் என்னை வழிநடத்தும்படி ஜெபிக்குவோம் ஐயா. உம்முடைய பிரசன்னம் என்னை முன்னும் பின்னும் மூடிக்கொள்ளட்டும் அப்பா. அப்பா, எதுவாக போராட முற்படுகிற இவளின் தாக்கங்களை கர்த்தராகிய நீர் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தும் ராஜா. உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே இந்த இடத்தில் மகிமை பெறட்டும். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இன்று உங்களோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுக்காக நான் இதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்த வேளையில் கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு காவியம். உடைக்கப்பட்ட பாத்திரங்கள் இந்த இடத்தில் அநேகம் உண்டு. உடைக்கப்பட்ட பாத்திரங்கள், ஆகையால் உடைந்த பாத்திரம் என்ற தலைப்பில் உங்களோடு கூட சில காவியங்களை பேசலாம் என்று நினைக்கிறேன். இது உண்மையிலேயே ஏதோ விதத்தில் நாங்கள் காயப்பட்டிருக்கலாம், உடைக்கப்பட்டிருக்கலாம், நொறுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் உடைந்த பாத்திரத்தை, நொறுக்கப்பட்ட பாத்திரத்தை என் கருத்து மீண்டும் அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கிறார். ஆமேன் சொல்லுமா? ஆமேன். ஒரு இரண்டாவது சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகையால் இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட உங்களுடைய பலவீனங்களையோ உடைக்கப்பட்ட காரணங்களையோ கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார்கள். அந்த மெல்லிய சத்தத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்குமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி சொல்லுமா? கொஞ்சம் உற்சாகமா சொல்லுமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று நான் சொல்றேன், எனக்கு ஏற்கனவே என்னுடைய இதயத்தில் இருக்கிறது ஆர்டிபிஷியல் ஸ்டண்ட். டாக்டர் எனக்கு சொல்லிய காவியம், நீ பலமா வாயத்து வந்து பேசக்கூடாது, சத்தமா பேசக்கூடாது. ஜீவனுள்ள நாள் வரை நீ மருந்து குடித்தே ஆக வேண்டும். இது எனக்கு எப்ப சொன்னது? வெண்டாயுகம் வருடத்து, அதாவது வெண்டாயுகம் வருடம் மே மாதம் எனக்கு இந்த அறிவுரை கொடுக்கப்பட்டது. 2019 வருடம் ஆகிவிட்டது. அவர் சொன்னதுக்கு நெகட்டிவா தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது கர்த்தருடைய கிருபையினால் 68 முடியுது. கர்த்தருக்காக இன்னும் ஓடுவதற்கும் சத்தமா பேசுவதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இவ்வளவு பேர் வைக்கீங்க, ஒரு சத்தத்துக்கு ஈடாகுது இல்லையே. ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் ஜீவன் உள்ளவர். நீங்கள் விசுவாசித்தால் அவருடைய மகிமையை காண்பீர்கள். அவருடைய கரம் குறுகி போகவில்லை. எத்தனை பேர் சொல்றீங்க விசுவாசிக்கிறேன்? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது. நீ விசுவாசத்தோடு கூட சகோதரன் சொல்லும் போது எனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஞாபகப்படுத்தியதை சொல்லுகிறேன். நீ விசுவாசத்தோடு கூட இந்த மலையை பார்த்து பேர்ந்து அப்பாலே போய் என்று சொன்னால் என்ன நடக்கும்? போகும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் எங்களுக்கு மலை போல விசுவாசம் இருக்கிறது. ஒரு கடுகை பார்த்து அப்பாலே போன்னு சொன்னாலும் ஏன் காரணம் என்ன? ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து அப்பாலே போன்னு சொன்னால் மலையை பெயர்ந்து போகும் என்று வசனம் சொல்கிறது. வசனம் ஜீவன் உள்ளது. ஆமேன். ஆனால் எங்களுக்கு மலை போல விசுவாசம் இருக்கு. ஒரு சின்ன கடுக கூட அசைக்க முடியதில்லை. ஏ எல்லாம் அமைதியாகிட்டீங்க. எல்லாம் அருமையான தேவனுடைய பிள்ளையே. ஆகையால் இந்த வார்த்தையின் ஊடாக நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆமேன். நாங்கள் கொஞ்சம் எடுத்தவர்கள் யாராவது எரேமியாவுடைய புத்தகம் 18வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை பார்ப்போம். எரேமியாவுடைய புத்தகம் 18வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை.
கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம்.
ஆம், கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். அப்படியானால் ஒரு நிமிஷம், அப்படியானால் இது மனுஷனால் ஆனதல்ல, கர்த்தருடைய சத்தம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அளவு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்றீங்க. ஹல்லேலூயா. ரைட். வாசிங்க சிஸ்டர்.
நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரியையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மட்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிட்டு, அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான்.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குயவனுடைய கையில் ஒரு பாத்திரம் கெட்டு போயிட்டு, அதாவது குயவனுடைய கையில் ஒரு பாத்திரம், குயவன் எந்த நோக்கத்திற்காக அதை உருவாக்க வேண்டும் என்று செயல்பட்டானோ அந்த நோக்கம் உடைந்து போய்விட்டது. இப்ப நான் உங்களோடு கூட பேசுகிற காவியம் உடைந்த பாத்திரம் என்ற தலைப்பில் தான் உங்களோடு பேசுகிறேன். உடைவுண்ட பாத்திரம். ஏதோ விதத்தில் நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்கள் உடைக்கப்பட்ட நீங்கள் கர்த்தருடைய காரியத்தை விட்டு நீங்கள் பின்னோக்கி இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இதயத்தில் ஏற்பட்ட காயம் கர்த்தர் உங்களை எந்த நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டாரோ, எந்த நோக்கத்திற்காக கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்தாரோ, அந்த நோக்கம் மறக்கப்பட்டு நீங்கள் பின்னோக்கி இருக்கலாம். ஆனால் இன்று இந்த மத்தியான வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர், நான் வசனத்தின் ஊடாக விசுவாசிக்கிறேன், உங்களை மீண்டும் உயிர்ப்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த உடைந்த பாத்திரம் என்ற தலைப்பில் நான் உங்களோடு பேச போகிற காவியம், ஒரு உடைந்த பாத்திரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமானால் அந்த உடைந்த பாத்திரத்தின் பெருமதி இல்லாமல் போய்விடும். ஒரு பாத்திரம் உடைந்து போனால் நிச்சயமாக அதற்குரிய பெருமதி இல்லாமல் போய்விடும். அதே சந்தர்ப்பத்தில் அந்த உடைந்த பாத்திரம் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருந்து அது வெளியே வீசப்படும். உதாரணமாக சொல்லுவோம், ஒரு ஃப்ளவர் பாட்டை எடுத்துக்கொள்வோம். இந்த மேசையில் மேல் இந்த பீடத்தில் இருக்கிற ஃப்ளவர் பாட்டானது உடைந்து போகுமானால் உடைந்த பாத்திரத்தை, அந்த ஃப்ளவர் பாட்டை நாங்கள் மேசையில் வைக்க மாட்டோம். வீட்டில் சில அலங்கார பொருட்களை வைத்து வைக்கோம். அது உடைந்து போனால் அது இருக்க வேண்டிய இடத்தில் அல்ல, அது எங்கே போகும்? வெளியே வீசப்படும். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதே போல உடைந்து போயிருக்கிற ஏதோ விதத்தில் உடைக்கப்பட்டிருக்கிற நீ இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இல்லாமல் எங்கோ ஒரு மூலையில் அமர்ந்திருக்கிறாய், எங்கோ ஒரு மூலையில் அமர்ந்திருக்கிறாய். என் கர்த்தருடைய கரத்தில் நீ இருப்பாயானால் என் கர்த்தர் திரும்ப உன்னை உயிர்ப்பித்து அதன் மூலமாக அவருடைய மகிமையை வெளிப்படுத்த ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். எங்களுடைய கரங்களை தட்டி கவிதை மயன்படுத்துவோமா? உடைந்த பாத்திரத்திற்கு பெருமதி கிடையாது. உடைந்த பாத்திரம் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்காது. உடைந்த பாத்திரம் எப்பொழுதுமே வெளியே வீசப்படுவதற்கு தான் நாங்கள் அதை ஆயத்தமாக வைத்திருப்போம். ஆனால் எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உடைந்த பாத்திரம் குயவனுடைய கையில் இருக்குமானால் குயவன் வீசிய மாட்டான். உலகத்தில் உள்ளவர்கள் மத்தியில் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு பாத்திரம் உடைந்து போனால் நாங்கள் வெளியே வீசி விடுவோம். ஏனென்றால் அதற்குரிய பிரயோஜனம் கிடையாது என்று நாங்கள் தீர்மானிப்போம். யாரோ நினைக்கிறா, இப்பதான் நிறைய அந்த இதை கம்கள் வந்திருக்கு, அந்த கம்னால உட்டப்பட்டா திரும்ப பாவிக்கலாம் என்று. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் நேரடியாக வசனத்தில் இருந்து பேசுகிறேன். கர்த்தருடைய கரத்தில் இருப்பாயானால் உடைந்ததை பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசந்த குஜபம் மூணாவது வசந்தது வாசிப்போம்.
அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான்.
திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான்.
குயவன் வணைந்து கொண்டிருந்தான்,
திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். அப்படியானால் அவன் ஒரு பாத்திரத்தை உருவாக்கி கொண்டிருந்தான். அதாவது இது நிகழ்காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம், அதாவது பிரசன்ட் டென்ஸ் என்று சொல்வாங்க. அந்த நிகழ்காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு காவியம். அவன் வணைந்து கொண்டிருந்தான், ஆனால் வணைந்து கொண்டிருந்த வேளையில் அது கெட்டு போயிற்று, அது கெட்டு போயிற்று. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, கவித்த உன்னை உருவாக்கி கொண்டிருந்த வேளையில், கவித்த உன்னை உருமாற்றிக் கொண்டிருந்த வேளையில், கவித்த உன்னை அவருக்கு உபயோகமான பாத்திரமாக பயன்படுத்திக் கொண்டிருந்த வேளையில் நீ திசை திரும்பிவிட்டாய், நீ திசை திரும்பிவிட்டாய். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, சில வேளையில் நீ கவித்தவால் ஒரு காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பாத்திரமாக இருக்கலாம். கர்த்தருடைய காரியத்திற்காக, கர்த்தருடைய நாம மகிமைக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக நீ பயன்படுத்தப்பட்ட பாத்திரமாக இருக்கலாம். ஆனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த உடைவு, உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த வெடிப்பு, நீ பயன்படுத்த முடியாதபடி நீ ஏதோ மூலையில் உன்னை மறைத்துக் கொண்டிருக்கலாம், நீ ஏதோ மூலையில் உன்னை ஒளித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் என் கர்த்தர் உன்னை காண்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, சில வேளையில் நான் ஒரு காலத்தில் ஒரு இடத்தில் இருந்து பிரகாசித்தேன், கர்த்தருடைய சமூகத்தில் பிரகாசித்தேன், கர்த்தருடைய சமூகத்தில் ஜொலித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த உடைவு ஏற்பட்டது நிமித்தமாக என்னை யாருமே கனம் பண்ணுகிறார்கள் இல்லையே. எவ்வளவுக்கு எவ்வளவு என்னை மதித்தவர்கள் இப்பொழுது துச்சமாக மதிக்கிறார்களே. என்னை ஒரு காலத்தில் புகழ்ந்து போற்றியவர்கள் இப்பொழுது ஒரு புழுவை பார்ப்பது போல் என்னை பார்க்கிறார்களே என்று வேதனையோடு கூட நீ இந்த இடத்தில் இருக்கலாம். நீ குடும்பத்திற்காக, சபைக்காக, நீ வேலை செய்த இடங்களுக்காக நீ பட்ட பிரயாசங்கள் இப்பொழுது ஏதோ விதத்தில் நீ உடைக்கப்பட்டு நீ ஒரு செல்லா காசை போல் இந்த இடத்தில் இருக்கலாம். ஆனால் என் கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, சில வேளையில் உன்னுடைய தற்போதைய நிலைமையை பார்த்து கர்த்தரை அறியாத ஜனங்கள், சில வேளையில் உன் குடும்பத்தாக இருக்கலாம், உன் உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், சில வேளையில் உன் பெற்றோர்களாக இருக்கலாம், நீ மாத்திரம் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட மகளாக மகனாக இந்த இடத்தில் இருக்கலாம், அவர்கள் உன்னை பார்த்து கேட்கலாம், நீ ஆராதித்த கர்த்தர் எங்கே, நீ கர்த்தருக்காக பட்ட பிரயாசம் எங்கே, கர்த்தருக்காக நீ செய்த காரியங்கள் எங்கே, கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்குமா? என்று கேள்வியை உனக்கு முன்பாக வைக்கலாம். ஆனால் எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்க எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உடைந்தது முக்கியமல்ல, உடைவுக்கு காரணம் என்ன? உடைந்தது முக்கியமல்ல, கர்த்தருடைய கரத்தில் குயவன் வணைந்து கொண்டிருந்தான், ஆனால் அவனுடைய கரத்தில் வைத்து கெட்டு போய்விட்டது. அவர்களுடைய கரத்தில் வைத்து கெட்டு போய்விட்டது. அவ்வண்ணமாக நீ கெட்டு போயிருக்கலாம், ஆனால் அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் என்ன? அத்தோடு கூட இந்த மாலை வேளையில் கவித்த உன்னை வெளியே வீசி ஆயத்தம் இல்லை. உலகத்தால் ஒரு உடைந்த பாத்திரத்தை வெளியே தூக்கி எறிந்து விடுவார்கள், ஆனால் என் கவித்தால் கூடும் உன்னை திரும்ப பயன்படுத்துவதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. என் கவித்தால் கூடாதது ஒன்றுமே இல்லை. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள கவித்தல், மவித்து நான்கு நாள் நாகற்றம் எடுத்த சடலத்தை மீண்டும் உயிரோடு எழுப்பிய கர்த்தர், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை, எல்லாம் கூடும். ஆமேன். பாடும்போது மாத்திரம் எல்லாம் கூடும் அல்ல, பாடும்போது அழகாக பாடுவோம், உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதை உன் நடைமுறை வாழ்க்கையில் நீ பயிற்றுவித்து வைக்கிறாயா? நீ பயிற்றுவித்திருந்தால் இன்று நீ சோர்ந்து போய்விக்க மாட்டாய், நீ சோர்ந்து போய்விக்க மாட்டாய். என் கருத்தை உன் மீது வைத்துவிக்க திட்டம், என் கருத்தை உன் மீது வைத்துவிக்க நோக்கம், என் கருத்தை உன் மீது வைத்துவிக்க தீர்மானம். காலம் தாமதித்தாலும் சொன்னதை செய்து முடிக்கிற கர்த்தர், ஆமேன். அவர் சொன்னால் சகலமும் ஆகும். அவர் சொன்னால், மனுஷன் சொன்னால் அல்ல. இன்னைக்கு மனுஷன் அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லலாம், அநேக காவியங்கள் சொல்லலாம், ஆனால் கர்த்தர் சொன்னால் தாமதித்தாலும் அதை செய்து முடிப்பார், தாமதித்தாலும் அதை செய்து முடிப்பார். ஆமேன். உற்சாகமா சொல்லுவோம், அவர் செய்து முடிப்பார். நீ நினைக்கலாம் இதற்கு பிறகு எனக்கு இது நடக்குமா? நீ சில வேளையில் இந்த காவியம் இதற்கு பிறகு நடைபெறாது என்று நினைத்து அந்த சாப்டரை, அந்த ஃபைலையே நீ க்ளோஸ் பண்ணி இருக்கலாம். ஆனால் என் கருத்தால் முடியும், அதை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கு. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பித்த கருத்தர், 90 வயதில் சாகாலுக்கு ஈசாக்கை கொடுத்த கர்த்தர், 100 வயதில் ஆபிரகாமுக்கு தகப்பனாக கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்த கர்த்தர், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். அற்புதம், அற்புதம் என்று பாடினோம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதை உன் வாழ்க்கையில் உனக்கு ரெஸ்பான்ஸ் சொந்தமாக்கிக் கொள்வதற்கு நீ ஆயத்தமா? அத்தோடு கூட எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உடைவுக்கு காரணம் என்ன? இந்த உடைவுக்கு காரணம் என்ன? நாங்கள் கொஞ்சம் உடைந்த பாத்திரத்துடைய நிலைமையை கொஞ்சம் நான் காட்டிவிட்டு அதற்கு பிறகு நாங்கள் அடுத்த காவியத்துக்கு போவோம். உடைந்த பாத்திரத்தின் நிலைமை சங்கீதம் 31:12.
செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன்.
ஆம், எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, யார் அந்த சங்கீதத்தை பாடுகிறார்? கொஞ்சம் நீங்கள் அங்கு மேல உள்ள பிராக்கெட்ல உள்ளதை நீங்களே கொஞ்சம் பாருங்க, யாரு பாடுனது? தாவீது பாடுகிறான். என்ன சொல்றான் வாசிங்க இப்ப?
செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன்.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு காலத்தில் இந்த சபையில் ஒரு வித பிரகாசிக்கப்பட்ட நீ இன்று எல்லாராலும் மறக்கப்பட்டவனாக, செத்தவனை போல. அதாவது செத்தவன் என்று சொல்லும் பொழுது அவனுடைய பெயர் பூமியிலிருந்து மறக்கப்பட்டு போகும் என்று பிரசங்கியுடைய புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் சாலமோன் சொல்லியிருக்கிறான். ஆனால் இந்த இடத்தில் தாவீது சொல்லுகிறான், நான் செத்தவன் போலானேன். செத்தவன் சொல்லும் பொழுது எப்படி இருக்கும்? ஒரு சடலத்தை நாங்கள் படுக்க வைத்திருந்தால் அந்த சடலத்தின் சடலம், அதாவது அந்த மனிதன் அப்படியே இருப்பான். அவனுக்கு கண்ணுவுக்கும் காதுவுக்கும் கையுவுக்கும் காலுவுக்கும், ஆனால் எதுவுமே இயங்காது. அவன் அங்கே இருப்பான், ஆனால் எதுவுமே செயல்படாது. தாவீது சொல்லுகிறான், நான் ஒரு காலத்தில் சிங்கத்தையும் கரடியையும் கொண்டவன், கோலியாத்தை எதிர்த்து போவிட்டவன், அவன் என்ன சொல்லுகிறான்? நான் செத்தவன் போலானேன், நான் இருக்குவேன் ஆனால் இல்லை, நான் இருக்குவேன் ஆனால் நான் இல்லை. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ செத்தவனைப் போல எல்லாராலும் மறக்கப்பட்டு ஏதோ ஒரு மூளையில் ஒளிந்து கொண்டு வைக்கலாம். என் கருத்தை உனக்கு திரும்ப புதிய காவியத்தை உன் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமேன். மனிதன் பார்க்கும் வண்ணமாக என் கருத்தை பார்ப்பது அல்ல, மனிதன் பார்க்கும் வண்ணமாக என் கருத்தை பார்ப்பது அல்ல. மனிதன் முகத்தை பார்க்கிறான், நானும் நீங்களும் உங்களுடைய முகத்தை பார்க்குவோம், நீங்கள் என்னுடைய முகத்தை பார்க்கிறீர்கள். ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தரோ உள்ளத்தையும் உள்ளாந்திரியத்தின் அடித்தளத்தையும் இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர். அவருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமே இல்லை, எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you, my master. Thank you, my master. Oh, glory to be God. Glory to be God. கொஞ்சம் பிரசங்கி 9:4-5 வசனம் கொஞ்சம் வாசிம்மா, வாசித்து நான் அடுத்ததுக்கு போவேன்.
இதற்கு நீங்களாய் இருக்கிறவன் யார்
சொல்லுங்க, இதற்கு நீங்களாய் இருக்கிறவன் யார்? எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, வாசிங்க.
உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு, செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி.
செத்த சிங்கத்தை பார்க்கிலும்
உயிருள்ள நாய் வாசி.
தாவீது என்ன சொல்றான்? நான் செத்த சிங்கம் போலானேன். சிங்கத்தை கொண்டவன், கரடியை கொண்டவன், ஒரு காலத்தில் சவுளை கலக்கியவன், ஒரு யுத்த வீரன், மந்தைகளுக்காக கவரியோடும் சிங்கத்தோடும் போராடியவன், அவன் சொல்லுகிறான், நான் செத்தவன் போலானேன். இப்ப எப்படி இருக்கானா? அவன் ஒரு காலத்தில் சிங்கமாக இருந்தான், இப்பொழுது நாயாக மாறிவிட்டான். வாசிங்க.
உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மறிப்பதை அறிவார்களே.
ஆம், எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நானும் நீங்களும் ஒரு நாளைக்கு நிச்சயமாக பெட்டியில், சவப்பெட்டியில் கிடத்தப்படுவோம் என்பதை எங்கள் எல்லோருக்கும் தெரியும். தெரியாதவங்க யாராவது இருக்காங்களா? இருந்தா கொஞ்சம் கையை வைத்து காட்டுக்க போவோம். யாரும் இல்லை நினைக்குவேன். ஒண்ணு தெரியும், உங்க எல்லாருக்கும் கூட பிறந்த நாள் தெரியும் நினைக்குவேன். டேட் ஆஃப் பர்த் தெரியும் சொல்லுவாங்க, கையை வைத்து ஆமீன் சொல்லுவோமா? ஆமீன், ரைட். ஆனா டேட் ஆஃப் டெத் உங்களுக்கு தெரியாது, இனி யாருக்கு தான் தெரிய போகுது? டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு தெரியும், டேட் ஆஃப் டெத் உங்களுக்கு தெரியாது, இனி யாருக்கோ தான் தெரியும். சூசைட் பண்றவங்களுக்கு தெரியும், அதுவும் இன்னொன்னு, சூசைட் பண்ணாலும் சில நேரத்தில் ஒரு மெடிக்கல் மிராக்கல்ல அவன் திரும்ப ஜீவனோடு வரலாம், அதை விடுவோம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் என்ன சொல்லுகிறேன்? தாவீது சொல்லுகிறான், நான் செத்தவனை போலானேன். அவனுடைய மகனாகிய சாலமோன் சொல்றான், செத்த சிங்கத்தை விட உயிரோடு இருக்கிற நாய் வாசி. ரைட், வாசிங்க. செத்த உனை போலானே. ஆம்,
உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மறிப்பதை அறிவார்களே, மறித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள்.
ஆம், மறித்தவர்கள் ஒன்றுமே அறியார்கள். ஆமேன், ஆமேன். மறித்தவர்கள் மாத்திரம் அல்ல, இந்த இடத்தில் இருந்து தூங்கிக் கொண்டு இருக்கிறவர்களும் ஒன்றும் அறியாது. நான் என்ன பேசுவேன்? ஹல்லேலூயா. நான் எங்களுக்கு சேர்ச்சில் ரெண்டு நேரத்தை சொல்ல, ரெண்டு காவியத்துக்காக சொல்லுவோம். அலேலுயாண்டு, ஒன்று வார்த்தை உங்களை சந்திக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் வண்ணமாக நாங்கள் ஒரு அலேலுயா சொல்லுவோம். அலேலுயா. இன்னொன்னு நான் என்ன செய்வேன் என்று கேட்டா, நான் பேசும்பொழுது இப்ப தாவீதை பத்தி பேசிக் கொண்டிருக்கேன், தாவீதோடு கூட மூன்றாவது வானத்துக்கு போய் நான் பேசுவது சரியா என்று சல்லாபித்துக் கொண்டிருக்கவங்கள அவங்க திரும்ப சர்ச்சையை கொண்டு போகிறதுக்காக வாழையிலேயே சொல்வேன், திரும்ப அவங்க திரும்ப சர்ச்சைக்கு போகிறதுக்காக. அதே மாதிரி இப்ப சொல்றேன், இந்த இடத்துல இருந்து கொண்டு சர்ச் ஆஃப் கிரைஸ்ட்க்கு திரும்ப அவங்கள கொண்டு போகிறதுக்காக வாழையிலேயே சொல்லுவா, உச்சாமதான் சொல்லுங்களேன். அடிக்கடி சொல்லுவார், இந்த அல்லேலூயா காணாது பார், பஞ்சாபி அல்லேலூயா வேணும் பார், பஞ்சாபி அல்லேலூயா அது ஒரு வித்தியாசமான அல்லேலூயா, அதை என்னால சொல்ல முடியாது. எனக்கு ஏற்கனவே ஆர்டிபிஷியல் ஸ்டண்ட் இருக்கிறதுனால என்னால சொல்ல முடியாது. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, செத்தவனை போலானேன், அப்படியானால் செல்லா காசாக ஆனேன், நான் இருக்குவேன் ஆனால் இல்லை, நான் இருக்குவேன் என்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம். காரணம், நீ உடைக்கப்பட்டது நிமித்தமாக, நீ உடைக்கப்பட்டது நிமித்தமாக. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் உடைவுக்கு காரணம் என்ன? அதை கொஞ்சம் நாங்க பாப்போமா? எரேமியாவுடைய புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் 13வது வசனம், எரேமியாவுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம்.
என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள்.
ஆம், எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்று நீ உடைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? நீ உடைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? வசனம் சொல்லுகிறது ரெண்டு தீமைகளை செய்தார்களாம். குயவன் கையில் தான் இருந்தாய், குயவனுடைய கையில் தான் இருந்தாய், குயவன் மனைந்து கொண்டு தான் இருந்தான். ஆனால் குயவன் மனைந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மண்ணானது சரியான அர்ப்பணிப்பு இல்லாத நிமித்தமாக அவன் நினைத்த பாத்திரமாக அவனால் செய்ய முடியாமல் போனது. லைக் வாசிய,
என் ஜனங்கள் ரெண்டு தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள்.
ஆம், எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஜீவ தண்ணீரின் ஊற்றாகிய
என்னை விட்டுவிட்டார்கள்,
அவகை விட்டுவிட்டார்கள். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஜீவ தண்ணீராகிய அவகை விட்டுவிட்டார்கள். அடுத்தது,
தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள்.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த வசனம் என்ன சொல்றதுன்னு கொஞ்சம் திரும்ப நீங்க பார்த்து சொல்லுங்க பாப்பா. எனக்கு அந்த கீழ்பகுதி, நான் இப்ப முதல்ல ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள் என்பதற்கு முக்கியம் கொடுக்காமல் நான் அடுத்த கீழே உள்ள காரியத்தை குறித்து கொஞ்சம் உங்களோட பேசலாம் நினைக்கிறேன். வாசிங்க 13
என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள், தண்ணீர் நிக்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள்.
இப்ப இதுல இருந்து நீங்க என்ன நினைக்குவீங்க, என்ன நினைக்குவீங்க, ஏதாவது ஒண்ணு நினைக்குவீங்களா? நாங்க நினைக்குவதா இருந்தா நாங்க இங்க நிப்போம், நீங்க அங்க இருக்கணும் பாஸ்டர். நாங்க நினைக்காம இருக்க சொல்லிதான் நீங்க இங்க நிக்குவீங்க, நாங்க அங்க இருக்கோம். ரைட், வாசிக்க, அந்த கீழ்த்துண்ட மாத்திரம் நான் வாசிக்குவேன். தண்ணீர் நிக்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை, வெடிப்புள்ள தொட்டி அல்ல, வெடிப்புள்ள தொட்டிகளை, பன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது, வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, கவித்த உனக்கு அந்த காவியத்தை அனுமதிக்கவில்லை, இன்றைய நிலைமைக்கு நீ வெட்டி கொண்டாய், நீ வெட்டி கொண்டாய். வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு அவர்கள் வெட்டி கொண்டார்கள். அதாவது நித்தியத்துக்குரிய, உன்னதத்துக்குரிய, பரலோகத்துக்குரிய, தேவனுக்கு மகிமையை கொடுக்கக்கூடிய காரியங்களை விட்டுவிட்டு அனித்தியமான பாவ சந்தோஷத்துக்கும் அனித்தியமான காவியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வெடிப்புள்ள தொட்டிகளை அவர்கள் வெட்டி கொண்டார்கள். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, வெடிப்புள்ள தொட்டிகள், வெடிப்புள்ள தொட்டி என்று சொல்லும் பொழுது அந்த தொட்டியில் தண்ணீர் நிரப்பப்படும் பொழுது அது உடனே அப்படியே போய்விடாது. ஓட்டையுள்ள தொட்டி வேவு, வெடிப்புள்ள தொட்டி வேவு. விளங்கிதா சொல்றாரு? அதாவது ஒரு துவாரம் உள்ள தொட்டி வேவு, வெடிப்புள்ள தொட்டி வேவு. துவாரம் உள்ள தொட்டியில் ஒரு துவாரம் இருந்தால் நாங்கள் தண்ணீரை ஊற்றிய உடனேயே அந்த தண்ணீர் வெளியே போய்விடும். வெடிப்புள்ள தொட்டி ஆனால் அது உடனே வெளியே போகாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் கசியும், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் கசியும். உங்களுக்கு தெரியும், நாட்டிலெல்லாம் பெரிய தொட்டிகள் கட்டி இருப்பாங்க, ஒரு பெரிய துவாகம் இருக்கும், அந்த துவாகத்தை ஏதோ சீலை ஏதாவது போட்டு அடைத்து வச்சிருப்பாங்க. பயன்படுத்தியதுக்கு பின்பு அதுக்கான நீரை வெளியே அனுப்ப வேண்டுமானால் அந்த அடைப்பை எடுத்து விடுவார்கள், தண்ணீர் உடனே போய்விடும். ஆனால் வெடிப்புள்ள தொட்டியாக இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக கசையும், அது கொஞ்சம் கொஞ்சமாக கசையும். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலகத்தின் ஆசாவாசங்கள், உலகத்தின் இச்சைகள், உலகத்தாகை போல தாங்கள் வாழ வேண்டும் என்ற காவியங்கள், உலகத்தின் காவியங்களுக்கு மதிப்பீடு கொடுக்கிற காவியங்கள், எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அது உடனே உன்னை இல்லாமல் பண்ணாது. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அது உன்னை இல்லாமல் பண்ணும். ஆம், தேவனுடைய அவர் உன் மீது வைத்திருக்க நோக்கத்துக்கும் திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் தீர்மானத்திற்கும் நீ மாறாக கொஞ்சம் கொஞ்சமாக நீ வழி விலகினாய். நீ ஒரேடியாக வழி விலகவில்லை, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நீ திரும்பினாய். இதை கேட்டுக்கொண்டிருக்க எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் கசியும் பொழுது அது வெளியில உள்ளவங்களுக்கு பெருசா விளங்காது, அது வெளியே இருக்கவங்களுக்கு பெருசா விளங்காது. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, வெடிப்புள்ள தொட்டியை நீ வெட்டி கொண்டாய், கர்த்தர் உனக்கு வெட்ட இல்ல, கர்த்தர் உன் மீது வைத்திருந்த நோக்கம் பெரியது. ஆமென் சொல்லுங்க, ஆமென். கர்த்தர் உன் மீது வைத்திருந்த திட்டம் பெரியது. கர்த்தருடைய வார்த்தைக்கு அமைய, கர்த்தருடைய கற்பனைகள் கட்டளைகளுக்கு அமைய, கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு அமைய, நீ உன்னுடைய சொந்த ஆசாபாசங்களுக்காக, சொந்த இச்சைகளுக்காக, சொந்த வாழ்க்கையில் நீ சந்தோஷம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக மாறாத வெடிப்புள்ள தொட்டிகளை தெரிந்து கொண்டாய், வெடிப்புள்ள தொட்டிகளை தெரிந்து கொண்டாய். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உனக்கு உன்னிடத்தில் இருந்த அபிஷேகம் கொஞ்சம் கொஞ்சமாக அது உன்னை விட்டு தூகமாக போய்விட்டது. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, சிம்சோன், சிம்சோன் உபேடியாக அந்த காவியத்தில் விடவில்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தூகமாக போனான். அதே போல சில வேளையில் இன்று நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ வயது பார்த்து இருக்கிற கனவுகள், திட்டங்கள், தீர்மானங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உன் மீது வைத்திருக்க நோக்கத்துக்கும் சித்தத்துக்கும் மாறாக நீ கொஞ்சம் கொஞ்சமாக வழி விலகினாய். ஒரு காவியத்தை சொல்றேன், நீங்க ஒரு தவளைய பிடிச்சு கொல்ல வேண்டுமாக இருந்தால் அந்த தவளைய கொதிக்கிற சுடு தண்ணியில போட்டா அது நிச்சயமாக அது கத்திக்கொண்டு வெளியே பாயும், அது கத்திக்கொண்டு வெளியே பாயும். அதே சந்தர்ப்பத்தில் ஒரு குளிர்ந்த நீரில் ஒரு தவளையை போடுச்சு, தவளையை போடுங்க, அந்த தவளை அந்த குளிர்ந்த நீரில் சந்தோஷமாக இருக்கும். அந்த நீரை கொண்டு போயிட்டு ஒரு அடுப்பில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சூடேத்துங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சூடேத்துங்க, ஆனா தவளை நிச்சயமா வெளியே பாயாது. ஏன்னு கேட்டா அந்த குளிர்ந்த நீர், அந்த இதமான நீர் அதற்கு மனதில் சந்தோஷத்தை கொடுத்தது. தண்ணீர் நல்லா கொதிக்கும் பொழுது அதனால பாய முடியாது, அது அப்படியே மறைத்து போய்விடும். விலகிட்டா இப்ப சொன்னது. தவளை சுடுதண்ணில போட்டா உடனே குதிச்சு பாயும், கொஞ்சம் கொஞ்சமா சுடே. அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளையே, சாத்தானவர் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முழுக்க இல்ல. இன்னைக்கு ஒரு 3%, நாளைக்கு ஒரு 5%, அடுத்த நாள் ஒரு 10%, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக உன்னை அப்படியே சமூகத்தை விட்டு கொண்டு போய் விட்டான். காரணம், நீ தேடிக்கொண்டாய், உனக்கு ஒரு வாழ்க்கையை நீ தேடிக்கொண்டாய், உனக்கு ஒரு வாழ்க்கையை நீ அமைத்துக் கொண்டாய். அது கர்த்தவால் கொடுக்கப்பட்டது அல்ல, அது கர்த்தவால் உனக்கு கொடுக்கப்பட்டது அல்ல. நீயே உன்னுடைய இருதயத்தில் ஒரு கற்பனையை அமைத்துக் கொண்டு நீ அந்த கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். இது கர்த்தவால் உனக்கு கொடுக்கப்பட்ட கற்பனை அல்ல, இது கர்த்தவால் உனக்கு கொடுக்கப்பட்ட கற்பனையே அல்ல, இது நீயே தேடிக்கொண்டது. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, கொஞ்சம் விலக்ஸா இருப்போமா, கொஞ்சம் விலக்ஸா இருப்போமா. ஆமீன் தான் சொல்லுங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு இதுக்கு முதல் ஒரு காவியம் சொல்லி இருப்பேன் நினைக்கிறேன். கொஞ்சம் உங்களை நான் எனக்கு அது சொல்லக்கூட விருப்பம் இல்லை. எனக்கு இருக்க நேரம் ரொம்ப குறுகியதாக இருக்கப்படியா, ஆனாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். எனக்கு அவங்களோட மைண்ட் செட் எல்லாம் இப்ப வேற எங்கேயோ ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கு. கொஞ்சம் அவங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்காக சொல்லவா வேணாமா, மெசேஜிக்கே போயிடுவோமா, சொல்லட்டுமா? ரைட், சொல்றேன். நான் இதுக்கு முதல் சொல்லி இருக்கேன் உங்களுக்கு. ரைட், ஒரு நாள் மூன்று முட்டாள்கள், யாரு மூன்று முட்டாள்கள் ஸ்டேஷனுக்கு போனாங்களாம் ட்ரெயினை பார்க்க. ட்ரெயினை பார்க்க போகும் பொழுது இப்ப ஸ்ரீலங்காலெல்லாம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்து தான் உள்ள போகணும், பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்து தான் உள்ள போகணும். இந்த மூன்று பேர் போனதுல ரெண்டு பேர் மவித்து போனாங்க, உபயோகால் தான் ஜீவனோடு இருந்தாங்க. சரியா, இந்த ரெண்டு பேரும் இப்ப பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்து ட்ரெயின் வந்து கொண்டு இருக்கு. ஸ்டேஷன்ல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இப்பொழுது ஐந்தாவது பிளாட்ஃபார்மில் யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணப்படுகிற யாழ் தேவி ட்ரெயின் வந்து கொண்டு இருக்கிறது ஐந்தாவது பிளாட்ஃபார்மில். ரைட், நல்லா கேட்டுக்கோங்க, ஐந்தாவது பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் வந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த மூன்று பேரும் என்ன நினைச்சாங்க, ஏற்கனவே சொன்ன இவர்கள் முட்டாளு, ஐந்தாவது பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் வருது, ட்ரெயின் இப்ப எங்களை மோதிகளும் பிளாட்ஃபார்ம்ல இருந்து இவங்க எங்க குதிச்சாங்களாம், எங்க குதிச்சாங்க, ரயில்வே ட்ராக்ல குதிச்சாங்க. இப்ப ட்ரெயின் வந்து மோதிட்டு ரெண்டு பேரும் மறைத்தான், ஒருவன் உயிர் தப்பிட்டான். அப்ப அதுக்கு பிறகு அவங்க கிட்ட கேட்டாங்களாம், நீங்க மூணு பேர் தானே ஒன்னா பாஞ்சீங்க, நீ மாத்துவன் எப்படி தப்புன, ஏன் நீங்க பாஞ்சீங்க? ஐந்தாவது பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் வருதுன்னு சொல்லும் போது நாங்க ஐந்தாவது பிளாட்ஃபார்ம்ல தான் நிக்கிறோம், ஆகையால் ட்ரெயின் எங்களை மோதக்கூடாது என்று நாங்க ரயில்வே ட்ராக்கு பாஞ்சோம், அப்ப நீ மாத்துவன் எப்படி தப்பு? அவன் சொன்னானா, இந்த வாழ்க்கையில கசப்பு, நான் உயிரோடு வாழக்கூட நான் விரும்ப இல்லை, நான் ஏற்கனவே தீர்மானிச்சுட்டு வந்தேன், நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று. ஆகையா ரயில்வே ட்ரக்ல பாஞ்ச எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சான், நான் தற்கொலை செய்யணும்னு தானே வந்தேன், பரவாயில்ல நான் தற்கொலை செய்யணுமா தான் நான் பிளாட்ஃபார்முக்கு பாயணும், ரயில்வே ட்ரக்ல தான் அவன் பிளாட்ஃபார்முக்கு பாஞ்சானா. அவன் பிளாட்ஃபார்முக்கு பாஞ்ச நோக்கம் என்ன? தற்கொலை செய்வதற்கு. இன்று நீ உலகத்தை அனுபவிக்கிறதின் நோக்கம் என்ன? உன்னை அறியாமலே நீ தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாய். சிரிச்சவங்க கொஞ்சம் உங்களை பார்த்து கேட்குவேன், சந்தோஷமா சிரிச்சீங்களே. நீங்க பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்களா, ரயில்வே ட்ராக்ல நிக்குவீங்களா, எங்க நிக்குவீங்க? உலகத்தின் ஆசாபாசம், உலகத்தின் இச்சை, உலகத்தின் பெருமை, கண்ணின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதில் கவலப்பட்டு இன்று நீங்கள் நிற்கிற இடம் பிளாட்ஃபார்ம் அல்ல, ரயில்வே ட்ராக். மாயையான வாழ்க்கை, மாயையான வாழ்க்கை. அந்த மாயைக்கு அடிமையாகி கர்த்தர் உங்கள் மீது வைத்து வைக்க நோக்கம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை வைத்து வாயில் சுவைத்துக் கொண்டிருக்குவேன். அப்படி சொல்ல இல்ல, என்ன சொல்றா கேட்டா, நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்ந்தால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். அப்படியானா வாந்தி பண்றதுக்கு நீ எங்க வைக்கணும்? கர்த்தருடைய வாயில வைக்கணும். ஒரு சுவிங்கத்தை நீங்க சப்பி கொண்டு இருந்தால் அந்த சுவிங்கத்தை துப்பணுமா இருந்தா வாயில உள்ளதை நீங்க வெளியே போடுறீங்க. அதே போல கர்த்தருடைய வாயில வைக்க நீ அவர் உன்னை வாந்தி பண்ணி போடுவார். ஏன் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறாய்? ஆள் பாதி, ஆவி பாதி, 50-50. நீ 50-50 வாழ்வதற்காக கர்த்தருனை தெரிந்து கொள்ளவில்லை. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் கர்த்தருனை வாயில் வைத்து சுவைத்துக் கொண்டிருக்கிறார். எதற்கு? அவர் உன்னால் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், அதன் மூலமாக உன்னையும் என் கர்த்தர் உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் கர்த்தர் உன்னை நம்பி கொடுத்த பொறுப்பை விட்டு நீ விலகி இருக்கிறாயா? இந்த ஜெர்மன் தேசத்தில் உள்ள ஆசாபாசங்களுக்காகவும், இந்த ஜெர்மன் தேசத்தில் இருக்கிற அழிந்து போகிற சந்தோஷத்திற்காகவும், எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, யாகோ நினைக்கிறா, மத்தவங்க செய்யாத தப்பையா நான் செய்துட்டேன், மத்தவங்க செய்யாத காரியத்தையா நான் செய்துட்டேன். இந்த வாழ்க்கையில இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, நெருக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகையால் நான் கொஞ்சம் ஸ்டெப் டவுன் ஆகினேன், கீழே இறங்கினேன். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் மற்றவர்களைப் போல் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். அந்த பரிசுத்தம் உன்னிடத்தில் இருக்கிறதா? பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்கும். அவர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அந்த கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கும். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வாயில் பரிசுத்தம் அல்ல, உன் இருதயத்தில் பரிசுத்தம் வேண்டும். உன் வாயில் பரிசுத்தம் இருக்கலாம், அழகாக பேசலாம், உன் இருதயத்தில் பரிசுத்தம் இருக்கிறதா? நீ நினைத்த மாத்திரத்தில் பாவம் செய்தாகிட்டேன் சொல்கிறதே. நீ கேட்டுக்கொண்டிருக்க எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் ஒரு காவியம் உங்களுக்கு தயவு செய்து ஒன்று சொல்றேன். நான் பேசும்பொழுது தயவு செய்து என் முகத்தை பார்த்து கொண்டு வைங்க. நீங்க நான் பேசும்போது தலையை கீழே போட்டா சில நேரத்தில் நான் உணர்வேன், இந்த வார்த்தை அவங்களோட உள்ளத்துல குத்துது, உங்களை நீங்க எனக்கு காட்டி கொடுக்குவீங்க. ஆகையால் தயவு செய்து வார்த்தை இதயத்தில் குத்தட்டும், முகம் அப்படியே இருக்கட்டும். சரியா நான் சொல்றது? என்ன கேட்டா சில வேளையில் என்ன கேட்டா, நீங்க நினைக்கலாம் இது மாய்மாலம், இது நடிப்புன்னு நீங்க சொல்லலாம். ஆனா சில நேரத்தில் நாங்க அத்தனை பேரும் இந்த உலகத்தில் வந்திருக்கோம், கொஞ்ச நாளைக்கு இந்த நாடக மேடையில் உலகம் இந்த மேடையில் நடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். சரியா, இது அப்படியே விடுவோம். கட்டி கொண்டு இருக்க எனது அருமையான தேவண்டிய பிள்ளையே, நீ தேடிக்கொண்டாய், கவிதை உனக்கு கொடுக்கவில்லை, கவித்தவால் இது உனக்கு ஆனது இல்லை. எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் அநேகமாக வெட்டிங் இன்விடேஷன்கள்ல நாங்கள் பிரிண்ட் பண்ணுவோம், இது கவித்தவால் ஆனது. நீங்க கண்டு வைக்கீங்களா இங்க எப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப் இருக்கா? இன்விடேஷன்கள்ல ஒரு வேர்ட் போடுவாங்க, இது கவித்தவால் ஆனது, அப்படி இருக்கா தமிழ்? ரைட், ஓகே. ஆனா நாட்டில்னா அநேகமா கிறிஸ்தவ வெடிங்கள்ல இது கர்த்தரால் ஆனது என்று அவங்க பெருசா அடிக்கிறாங்க. உண்மையிலே கர்த்தரால் ஆனதா? ஜாதகம் பார்த்து, பொருத்தம் பார்த்து, சாதி பார்த்து, சீதனம் பார்த்து, இதெல்லாம் பார்த்து எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்தால் கர்த்தரால் ஆனது. எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கணும். முதல்ல பார்ப்போம் சாதியை பார்ப்போம், ரெண்டாவது பார்ப்போம் அவட பொருளாதாரத்தை பார்ப்போம், மூன்றாவது பார்ப்போம் எவ்வளவு குடுக்கல் வாங்கல், எவ்வளவு குடுக்கல் வாங்கல். இதை பார்த்துட்டு இது எல்லாமே ஓகே ஆக இருந்தால் போத் பார்ட்டிஸ் இன்விடேஷன் வந்து அடிச்சு போட்டு, இட் ஹாஸ் ஹேப்பன் பை காட். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரால் ஆனதா, நீயே தேடிக்கொண்டதா? இதை விடுவோம். நீ வெட்டி கொண்டாய், என்ன செய்தாய்? நீ வெட்டி கொண்டாய். கர்த்தர் உனக்கு கொடுக்கல, கர்த்தர் பிளேம் பண்ணாத, நீ வெட்டி கொண்டாய். அந்த வசந்த திரும்ப வாசியம்.
என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள்.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அதுதான் இவ்வளவு பேசினேன். அடுத்தது அந்த வசனத்துல முதல் பகுதியை பேசுவேன். முதல் பகுதி என்னன்னு கேட்டா, என் ஜனங்கள் ரெண்டு தீமைகளை செய்தார்கள். என்ன செஞ்சாங்க? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரை விட்டுவிடாமல் அவரை பற்றி கொண்டு இருப்பாயானால், நீ அவருடைய திட்டத்துக்கும் தீர்மானத்துக்கும் நியமத்துக்கும் பிரமாணத்துக்கும் மாறாக ஒரு காரியத்தை செய்ய முற்படும் பொழுது, அந்த உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அவருடைய வசனம் உன்னோடு பேசும். ஜீவ தண்ணீராகி அந்த வசனம் உன்னோடு பேசும். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, வசனம் உன் இருதயத்தில் பதித்து வைத்து இருக்கிறாயா? சங்கீதம் 119 சங்கீதத்தில் 11 வசனம் சொல்லுகிறது. வாசியமா அந்த வசனத்தை கொஞ்சம்.
நானும் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
உமது
கொஞ்சம் நிலுங்க, நான் உமக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக அல்ல, பாஸ்டருக்கு விரோதமாக அல்ல, பெற்றோருக்கு விரோதமாக அல்ல, தாய் தகப்படுக்கு விரோதமாக அல்ல, யாருக்கு விரோதமாக? உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு
உமது வாக்கை,
உமது வார்த்தை, உமது வார்த்தை, நான் பேசுகிற வார்த்தை அல்ல, பாஸ்டர் பேசுகிற வார்த்தை அல்ல, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உமது வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, அந்த ஜீவனுள்ள வார்த்தை, அந்த வார்த்தை ஜீவனுள்ளது. ஆமென். அந்த வார்த்தை உன் கால்களுக்கு தீபமும் வெளிச்சமுமாக இருக்கும், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிக்கும், உன் பாதைக்கு அது பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது. இவளுக்கு மக்களுக்கு அவருடைய வார்த்தை வெளிச்சம் போதுமானது. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, வாசிக்க வாசம்.
அது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்,
இருதயத்தில் வைத்து வைத்தேன், இருதயத்தில் வைத்து வைத்தேன். எப்பொழுது இருதயத்தில் வைக்கப்படும்? நான் கடந்த வாரம் இங்கே பேசும்போது சொன்னேன், சங்கீதம் 1:2 வாசியமா, 1:2 எஸ்,
துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியம்.
இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன், இரவும் பகலும். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதுக்கு ரெண்டு விதமான வியாக்கியானம் கொடுக்கலாம். நான் அதை கொடுத்து உங்களோடு கூட பேசி நேரத்தை வீணாக்க விரும்ப இல்லை. இவளும் பகலும், இரவும் பகலும். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதத்தை வாசிக்கிற மனுஷன் பாக்கியவான் இருக்கா சொல்லுங்க பாபம். வேதத்தை இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அதை கர்த்தர் அங்கீகரிப்பாரானால், ஆவியானவர் அப்படியாக எழுதி வைத்து வைப்பார். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன், இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன். நீ தியானித்தால் அந்த வசனம் உன் இருதயம் என்ற பெட்டகத்தில் அது உள்ளே அங்கே அப்படியாக ஸ்தீகமாக நிலைத்திருக்கும். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவை சாத்தான் சோதிக்கும் பொழுது அவர் வார்த்தையின் மூலமாகத்தான் ஜெயம் எடுத்தார். காரணம், அவருடைய இருதயத்தில் வார்த்தை வசனம் இருந்தது. யாரோ நினைக்கோ, அப்ப சாத்தானும் வசனத்தை தியானிச்சா இருதயத்தில் வச்சிருந்தான். சாத்தானுக்கு உங்களை விட வேதம் தெரியும், நிச்சயமா நான் சொல்ல உங்களை விட வேதம் தெரியும் சாத்தானுக்கு. அவனும் தியானிச்சா இல்ல, அவன் தூதராக இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட் அது. அவன் வல்லமையை எடுத்துட்டு கர்த்தர் தள்ளையில அவனும் அப்படியே தான் தள்ளினார். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்ப இந்த நேரத்தில் எனக்கு சொல்லணும் போல ஞாபகம் காவியம் நினைப்பூட்டப்படுகிறது. நீ ஒளிந்து கொண்டிருந்தாலும் என் கர்த்தர் உன் மீது வைத்திருக்க நோக்கத்தையும் திட்டத்தையும் இன்னும் இன்னும் எடுக்கவில்லை. அமேன் சொல்லுமா? ஹல்லேலூயா. சிம்சோன் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நியாயாதிபதி, பெலிஸ்தியவிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நியாயாதிபதி, உலகத்தின் இச்சையினால் விபச்சார பெண்களின் இச்சையினால் பெண்களின் காவியத்துக்கு விழுந்து தெளிலாளுடைய மடியில் கவுத்தவால் கொடுக்கப்பட்ட அந்த நசுவைய விபத்திற்கு மாறாக அவன் செயல்பட்டதின் நிமித்தமாக தன்னுடைய வல்லமையை இழந்து போனான். கவுத்தவை நோக்கி கதவினான், கர்த்தர் திரும்ப கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் இருந்ததை விட சாகும் போது அதை விட கூட கொண்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்க எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் கர்த்தர் உனக்கு திரும்ப ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். ஜீவன் என்றால் உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அவருடைய நோக்கம் உன்னை விட்டு போகவில்லை. நீ நினைக்குவாய் நான் உடைந்த பாத்திரம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் உன்னை பயன்படுத்த ஆயத்தமாக இருக்குவார். நீ உன்னை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? நீ வெட்டி கொண்டாய், சிம்சோனை போல நீ விழுந்தாய், நீ இச்சையில் விழுந்தாய், நீ பாவத்தில் விழுந்தாய், நீ உலக ஆசாபாசங்களுக்கும் சுகபோகத்துக்கும் நீ அடிமையாகி விழுந்தாய். வசனம் உன்னோடு பேசியது, ஆனால் நீ வசனத்தை கவனிக்கவில்லை. அந்த ஜீவ தண்ணீராகிய ஊற்றை விட்டுவிட்டாய், விட்டுவிட்டாய். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஜீவ தண்ணீர் ஒரு கிணறை எடுத்துக்கொள்வோம். நாட்டில் கிணறு இருந்தவங்க கொஞ்சம் கையை தூக்கி காட்டுங்க. வீட்டுகளில் நாட்டில் கிணறு இருந்தவங்க கொஞ்சம் நல்லா தூக்கி காட்டுங்க. ரைட். அந்த கிணறுல தண்ணீர் ஊற்றெடுக்கிறது குறையுமானால் என்ன செய்வாங்க? கிணற்றில் இறங்கி கிணற்றை திரும்ப சுத்தம் பண்ணுவான், தூக்கி எடுத்து போடுவாங்க, திரும்ப தண்ணி ஊற்று. அதே மாதிரி எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் இருதயத்தில் ஜீவ தண்ணீர் என்ற ஊற்றி இருக்கும் பொழுதே நீ அந்த தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் இச்சை, உலகத்தின் காவியங்கள், உலகத்தின் சௌகரியங்கள், உலகத்தின் சுகபோகங்கள், மற்றவர்களைப் போல நானும் வாழ வேண்டும் என்ற உன்னுடைய குறுகிய நோக்கம், இவையெல்லாம் ஜீவ தண்ணீராகி அந்த ஊற்றில் துருப்பிடித்து விட்டது. இந்த மாலை வேளையில் அந்த கிணற்றை சுத்தம் பண்ணுவதற்கு நீ ஆயத்தமா? நீ ஆயத்தமா? எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, வசனம் நாங்க திரும்ப போவோம் அந்த எஃபேமியாவுல முதலாவது வாசிய வசனத்துக்கு.
நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான்.
அவன் வணைந்து கொண்டிருந்தான்.
குயவன் வணைந்து கொண்டிருந்த மட்பாண்டம்,
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, வணைந்து கொண்டிருந்த மட்பாண்டம்
அவன் கையிலே கட்டு போய்
அது கட்டு போய்விட்டது. அவன் வீசவில்லை. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதை அவன் எந்த நோக்கத்திற்காக வணைய வேண்டும் என நினைத்தானோ அது கட்டு போயிட்டு, ஆனால் அவன் அதை வெளியே தூக்கி போடவில்லை. திரும்ப அதற்கு இன்னொரு பாத்திரமாக உருவாக்கினான். அதே போல எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய கரத்தில் இருப்பாயானால் என் கர்த்தர் உன்னை விட்டுவிட மாட்டார். ஆமென். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அவருடைய கரத்தில் கொடுக்கப்பட்டவைகளை இழந்து போபவர் அல்ல. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, குயவனாகிய அவர் உன்னை வீசிய ஆயத்தம் இல்லை. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய சித்தத்துக்கு அமைய முன்பு உன்னை பயன்படுத்த நினைத்ததை மாறினாலும் பின்பு கூட அவர் உன்னை கைவிடுவதல்ல. சிம்சோனை அவர் தெரிந்து கொண்டதின் நோக்கம் பெலிஸ்தியர்களிடத்தில் இஸ்ரவேலரை பெலிஸ்தியர்களிடத்தில் கலந்து மீட்டுக் கொள்வதற்காக. ஆனால் அவன் திசை திரும்பி விட்டான். ஆனாலும் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது திரும்ப அவனை பயன்படுத்தி அந்த இடத்தில் மகிமைப்பட்டார். அவனும் மகிமைப்பட்டான். உயிரோடு இருந்ததை விட அவன் மறிக்கின்ற வேளையில் கொண்டவர்கள் அநேகம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் கர்த்தருடைய கையில் இருந்தால் அவர் உன்னை கைவிட மாட்டார். ஆமீன் சொல்லுவோமா? நீ கர்த்தருடைய கையில் இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு நீ தூரமாக போகாமல் அவருடைய கரத்தில் இருந்தால், அவருடைய கரத்தில் இருந்தால் அவர் நிச்சயமாக உன்னை பயன்படுத்துவார். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, மத்தேயுடைய புத்தகம் 26வது அதிகாரத்தில் 69, 70, 71 இந்த வசனங்கள்ல பேதுருவை மறுதளிக்கிற சம்பவம் இருக்கிறது. பேதுருவை மறுதளிக்கிற சம்பவம். ஆனால் அவன் மனம் கசந்து அழுதான். மனம் கசந்து அழுதான். என் கர்த்தர் அவனை தூகமாக விடவில்லை. அவனை தேடி வந்து அவனை ஆற்றி, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டு என் மந்தைகளை மேய்ப்பாயாக. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, 26வது அதிகாரத்தில் பேதுருவும் அவதரிக்கிற சம்பவம், 26:34 கொஞ்சம் வாசிங்கயாவது.
இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை மூன்று வரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
69வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க.
அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில்
உட்கார்ந்திருந்தான்.
அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிட்டு.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, சேவல் கூவியவுடன் அவன் மனம் கசந்து வெளியே போய் அழுதான். அதே போல எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலமாக உன்னோடு கூவிக்கொண்டிருக்கிறார். அந்த சத்தம் உன் இதயத்தை தொடுமானால், நீ மனம் கசந்து அழுது மனம் திரும்புவாயானால் என் கர்த்தர் உன்னை பயன்படுத்த ஆயத்தமாக. பேதுருவை பயன்படுத்திய அதே கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார். ஆமேன். சிம்சோனை பயன்படுத்திய கர்த்தர் ஜீவனோடு கூட இருக்கிறார். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் மகித்து போகவில்லை. அவர் ஜீவனோடு இருக்கிறார். இரண்டாவது சான்ஸை கொடுத்தார். அதே போல மீண்டும் உன்னை உயிர்ப்பிக்குவதற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நீ உடைக்கப்பட்ட பாத்திரம் என்று நினைத்து நீ எங்கேயோ போய் மூளையில் இருக்கிறாய். உடைவுக்கு காரணம் நீ. ஆனால் என் கர்த்தர் திரும்ப உன்னை உயிர்ப்பித்து தனக்காக, தன்னுடைய ராஜ்யத்துக்காக, தன்னுடைய நாம மகிமைக்காக உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. Thank you, my master. Hallelujah. எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில வேளையில் மனிதர்களை நம்பி நீ இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். நம்பின மனிதர்கள் உன்னை கைவிட்டு இருக்கலாம். நீ சோர்ந்து போகாதே. உன்னையும் என்னையும் அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் உன்னை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. நீ உடைக்கப்பட்ட பாத்திரம் என்று சொல்லி, நான் உடைந்து போய் இருக்கிறேன் என்று சொல்லி எங்கோ மூளையில் இருக்கலாம். உடைந்த உன்னை திரும்ப உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலகத்தாருடைய வீட்டில் உடைக்கப்பட்ட பாத்திரம் அது நிச்சயமாக டஸ்ட்பினுக்கு போய் காபீஜுக்கு போய்விடும். ஆனால் கர்த்தருடைய கவத்தில் இருக்க உன்னை அவர் அப்படி தூக்கியவிய ஆயத்தமில்லை, அவர் உன்னை வீசியவிய ஆயத்தமில்லை. இன்னும் இப்பொழுது உன்னோடு போராடி கொண்டிருக்கால் உன்னை உருவாக்கும் வண்ணமாக, ஆமேன், உன்னை உருவாக்கும் வண்ணமாக. நீ விட்டு கொடுத்தால் அவர் அதை பயன்படுத்துவார், ஆமேன். எழுந்து நிற்போமா? இன்னும் எத்தனை பேர் விசுவாசிக்குவீங்க? கர்த்தருடைய ஆவி தயவு செய்து கண்களை மூடுங்கலாம். எனக்கு எல்லாம் யாரும் மற்றவங்களை நீங்க பார்க்க கூடாது, அவங்களுக்கும் சில நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தயவு செய்து கண்களை மூடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இன்று என்னோடு பேசினார், என்னை மீண்டும் அந்த ஸ்தானத்திற்கு வரும்படி என்னுடைய உள்ளத்தில் ஏவினார் என்று சொல்லுகிறவர்கள் இந்த பாடல் பாடுகின்ற வேளையில் நீங்கள் உங்களுடைய கரங்களை வைத்தலாம், இல்லாட்டிய முன்பாக வந்தால் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கும், முன்பாக வந்தால் நலமாக இருக்கும். கண்களை மூடுங்க தயவு செய்து.
குயவனே படைப்பின் காரணே,
Thank you.